إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب சர்வபுகழும் அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களது உத்தம தோழர்கள் சாபியங்கள் சபா சாபியங்கள் ஏனைய எல்லா முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை ஐந்து பெரும் தூண்களை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய கட்டடத்தை அமைத்திருக்கிறார். அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். தொழுகை, கலிமா, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற அடிப்படை தூண்களை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை அமைத்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமல் இந்த கலிமாவும் தொழுகை. இது எல்லோரும் எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் செய்தே ஆக வேண்டும். அதே போன்று ஜகாத், நோன்பு, ஹஜ் இவைகளை பொறுத்தவரையில் அவைகளுக்கென்று ஒரு சில நிபந்தனைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த நிபந்தனைகள் கடமையானதன் பின்னர் யார் அதனை நிறைவேற்றவில்லையோ அதனை புறக்கணிக்கிறார்களோ அவர்களும் ஒரு நிராகரிப்பிலே ஒரு வழிகேட்டிலே சென்று விடுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய அடிப்படை தூண்களிலே அல்லாஹு தஆலா அடிக்கடி எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய தூண்கள் தான் தொழுகையும் அதே போன்று ஜகாத்தும். குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தால் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹு தஆலா இந்த தொழுகையோடு சேர்த்து ஜகாத்தையும் குறிப்பிடுகிறார். உண்மையான விசுவாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே போன்று ஜகாத்து கடமையானால் அந்த ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்று உண்மையான விசுவாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களிலே எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறார். எனவே இந்த தொழுகையை பொறுத்தவரையிலும் இதனை நாங்கள் சொல்கிறோம், இதனை சரியாக கடைபிடிக்கிறோம், தொழுகையை விட்டவன் காஃபிர் முஷ்ரிக் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதன் காரணமாக இந்த தொழுகை விஷயத்திலே நாங்கள் பொழுபோக்கு செய்வதில்லை என்றாலும் இந்த தொழுகை விஷயத்திலே நாங்கள் காணக்கூடிய எங்களிடத்திலே நடக்கக்கூடிய பொறுப்போக்கு என்னவென்றால், தங்களுக்கு அதான் ஓசை கேட்டதன் பிறகும் அந்த பள்ளிக்கு சமூகம் அளித்து ஜமாத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு கைசேதப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் எவ்வளவுதான் அவர்கள் ஒரு இரக்கமான ஒரு சுபாவம் உடையவர்களாக இருந்தாலும், யார் அதான் ஓசை கேட்டு அந்த அதான் ஓசைக்கு சமூகம் அளிக்காமல் தங்களுடைய வீடுகளிலே காரணமின்றி தொழுகை நிறைவேற்றுகின்றார்களோ, அவர்களுடைய வீடுகளோடு சேர்த்து அவர்களுக்கு நெருப்பு வைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடி இருக்கிறார்கள் என்ற செய்திகளை ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த தொழுகையை பொறுத்தவரையில் ஆண்களுக்கு அவர்கள் அதான் ஓசை கேட்டால், நோயில்லாமல் இருந்தால், ஆரோக்கியமான ஒரு நிலையிலே இருந்தால், இந்த ஜமாஅத்தோடு வந்து அந்த தொழுகையை அவர்கள் தொழுது கொள்வது என்பது அவர்களுக்கு ஒரு கடமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பார்வை இல்லாதவர் வந்தார். ஸஹீஹ் முஸ்லிம், அதே போன்று அபூதாவுத் போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அவர் வந்து தன்னுடைய காரணங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்வைத்தார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பார்வை கிடையாது, என்னால் சரியாக தொழுகைக்கு ஜமாஅத்துக்கு வந்து தொழ முடியாமல் இருக்கிறது, எனக்கு சில நேரங்களிலே எனக்கு வரக்கூடிய அந்த பாதையை காட்டுவதற்கும் ஒரு சரியான ஒரு வழிகாட்டி இல்லாமல் இருக்கிறது, எனவே இந்த நேரத்திலே எனக்கு என்னுடைய வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி தருவீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே ஒரு அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுத்து விட்டு மீண்டும் அந்த மனிதர் திரும்பி சென்ற பொழுது அவரை மீண்டும் அழைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழைத்து கேட்டார்கள், உங்களுக்கு அதான் ஓசை கேட்கிறதா? ஹையாலஸ்ஸலா, தொழுகையை நோக்கி வாருங்கள். ஹையாலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி வாருங்கள் என்ற அந்த அழைப்பு உங்களுடைய காதிலே விழுகிறதா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர் சொன்னார், ஆம் என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் ஃபஅஜிப், நீ அந்த அதான் ஓசைக்கு பதில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இன்னொருடத்திலே சொன்னார்கள், உனக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் என்னால் பெற்றுத்தர முடியாது என்று சொன்னார்கள். பாருங்கள், ஒரு பார்வை இல்லாதவர் தனக்குரிய அந்த காரணத்தை அவர் முன்வைக்கிறார். என்றாலும் அதான் ஓசை கேட்பதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அவருடைய தொழுகையை வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எவ்வளவோ ஆரோக்கியமானவர்களாக நாங்கள் இருக்கிறோம், பார்வையிலே கோளாறு இல்லாதவர்களாக, மிக தெளிவான கண் பார்வை உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம், அதே போன்று நல்ல ஆரோக்கியம் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம், பாதைகள் எல்லாம் மிகவும் சீரான அமைப்பிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், அதே போன்று எங்களுடைய ஒவ்வொருவருடைய கையிலும் வாகன வசதிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் வைத்துக் கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த அழைப்புக்கு, இந்த ஜமாஅத்து தொழுகைக்கு சரியாக நாங்கள் அழைப்பு கொடுக்கவில்லை என்றால், அதற்கான சரியான பதிலை நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதனுடைய நிலைமை பாரதூரமானதாக. அத்தகையவர்கள் மறுமை நாளிலே மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளிகளாக அல்லாஹ்வின் முன்னால் வந்து நிற்கப் போகிறார்கள். இன்று எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம், அதான் ஓசை கேட்டதன் பிறகு இந்த பள்ளியை கடந்து செல்கிறார்கள், அவர்கள் தொழுகைக்கு வருவது கிடையாது. அதான் ஓசை கேட்டதன் பிறகு நாங்கள் பள்ளிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே குறு கருத்து எத்தனையோ சகோதரர்கள் போகிறார்கள், தங்களுடைய வீட்டிலிருந்து அப்பொழுதுதான் புறப்பட்டு செல்கிறார்கள், பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அதான் ஓசைக்கு பதில் கொடுப்பதில்லை, அதை கணக்கெடுப்பதில்லை, தங்களுடைய உலக தேவையையும் உலக இன்பங்களையும் தான் பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களே ஒழிய அல்லாஹுடைய இந்த அதான் ஓசைக்கு அவர்கள் பதில் கொடுப்பதில்லை. இத்தகையவர்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்த்தோம், ரமலானுடைய முதலாவது நாளில் அல்லது இரண்டாவது நாளிலே நாங்கள் பார்த்தோம் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கை. இது சாதாரணமாக வர வேண்டிய எண்ணிக்கை, எல்லோருமே வந்தார்கள். என்ன நடந்தது? நாட்கள் செல்ல செல்ல எப்படி ஆரம்பத்திலே இந்த ரமலான் இல்லாத காலத்திலே எப்படி அவர்களுடைய தோரணை மாறியதோ அதே போன்று அவர்களுடைய இப்பொழுதைய நிலைமையும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே அந்த ஆரம்ப ரமலானிலே வந்தவர்கள் இப்பொழுது எங்கே? என் அவர்களுடைய வீடு தூரமாகிவிட்டதா, அல்லது அவர்களுக்கு ஏதாவது நோய் பிடித்து விட்டதா, அல்லது ஏதாவது ஒரு சிக்கலிலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்களா? இல்லை, கவனம் இல்லை, சரியான ஒரு ஆர்வம் இல்லை, அதை பற்றி அவர்கள் யோசிப்பதில்லை, கணக்கின்றி செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இத்தகையவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலுமே இந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, ஜமாஅத்தோடு இந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக விசுவாசிகள் இருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறான். ஆனால் எப்படி எங்களுடைய இந்த பொழுபோக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த தொழுகையோடு சேர்த்து இந்த ஜகாத்தையும் சொல்கிறேன். உண்மையான விசுவாசிகள் எப்படி தொழுகையை நிலைநாட்டுவார்களோ அதே போன்று ஜகாத்தையும் கொடுப்பார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். வமா துக்கத்திமு லி அன்ஃபுஸிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இந்தல்லாஹ், நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்காக எந்த ஒரு நலவை முற்படுத்தினாலும் அதனை நீங்கள் மறுமை நாளிலே கண்டுகொள்வீர்கள். ஒருவர் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஜமாஅத்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வருகிறார், அதனுடைய பலன் வீணாகாது, அதற்குரிய கூலி வீணாகாது, அந்த கூலியை அவர்கள் அடைந்தே தீருவார். அதே போன்று எவர்கள் தங்களுடைய சொத்துக்களிலே ஜகாத்தை நிறைவேற்றுகின்றார்களோ அதுவும் வீணாக போவதில்லை, அதற்கான கூலி அவர்கள் அடைந்து தீருவார்கள். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் அவதானித்தவனாக இருக்கிறான் என்று சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 110வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே இன்று எங்களுக்கு அதனுடைய பெருமதி தெரியாது. தொழுகையை நாங்கள் வீட்டிலே நிறைவேற்றுவதற்கும் பள்ளியிலே வந்து நிறைவேற்றுவதற்கும் 27 மடங்கு அதிகமான நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் அதனுடைய பெருமதி என்று எங்களுக்கு தெரியாது. ஒரே தொழுகை, ஒரு தொழுகைக்கு 1000 நன்மை தனியே தொழும்போது கிடைக்கிறது என்றால், அதே தொழுகைக்கு ஜமாஅத்தோடு தொழுகின்ற பொழுது 27,000 நன்மை கிடைக்கிறது. ஏன் நாங்கள் வீணடிக்க வேண்டும்? ஏன் இதனை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்ய வேண்டும்? எந்த காரணமும் இல்லாமல் அலட்சிய போக்கோடு எத்தனையோ பேர் இதனை துஷ்பிரயோகம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த தொழுகை விஷயத்திலாக இருக்கலாம், அதே போன்று ஜகாத் விஷயத்திலாக இருக்கலாம், இவைகளை யார் சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அதனுடைய பலாபலன்களை அவர்கள் மறுமை நாளிலே மிக தெளிவாக அழகாக அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 277வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களையும் செய்கிறார்களோ, தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ, ஜகாத்தையும் கொடுத்து வருகிறார்களோ, லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுடைய கூலி அவர்களுடைய ரப்பிடத்திலே இருக்கிறது. அவர்களுக்கு மறுமையிலே எந்த ஒரு பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே வெறுமனே ஈமானோடு நாங்கள் நிறுத்திவிடக் கூடாது. திருமணத்திற்காக ஒரு சிலர் பய செய்கிறார்கள். திருமணம் முடிந்தவுடன் யார் திருமணத்திற்காக அவர்களை கொண்டு வந்தார்களோ அவர்களும் அவர்களை பற்றி எந்த ஒரு கவனமும் இல்லை. எவர்கள் திருமணத்துக்காக இந்த இஸ்லாத்திலே நுழைந்தார்களோ அவர்களும் அவர்களை பற்றி எந்த ஒரு கவனமும் இல்லை. நாம் பள்ளிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் எங்கோ ஓடிப்போய் ஒளிகிறார்கள். ஏன் இந்த நிலைமை? இவர்கள் அல்லாஹை பயப்பட வேண்டும். வெறுமனை பய செய்வதனாலோ, பய செய்து இந்த இஸ்லாத்திலே நுழைவதனாலோ, நுழைந்து திருமணத்தை முடித்து விடுவதனாலோ அவர்களுடைய கடமைகள் முடிந்து விட்டதாக யாருமே நினைத்துவிடக் கூடாது. அவர்களுடைய பொறுப்புகளை, அவர்களுக்குரிய அந்த கடமைகளை அவர்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் ஈமானோடு சேர்த்து அல்லாஹு தஆலா நல்ல அமல்களையும் சொல்கிறான். அந்த நல்ல அமல்களோடு சேர்த்து விசேஷமாக தொழுகையையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா ஜகாத்தையும் சொல்கிறார். இந்த எல்லா காரியங்களிலும் யார் கவனமாக இருக்கிறார்களோ அவர்கள் மரணித்தாலும் அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹை சந்தித்தாலும் அவர்களுக்கு பயம் கிடையாது. வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவர்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? முதலாவது அல்லாஹு தஆலா மறுமையிலே எழுப்பி நீ சரியாக தொழுதாயா, அந்த தொழுகையினுடைய கடமைகளை நீ சரியாக நிறைவேற்றினாயா, உன்னுடைய தொழுகைக்கான உதுக்கள் சரியாக இருந்ததா, அந்த தொழுகைக்கான நேரங்கள் சரியாக இருந்ததா, அதே போன்று அந்த தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அதனை நீ சரியாக நிறைவேற்றினாயா, இந்த கேள்விகள் தான் ஒவ்வொரு அடியானிடத்திலும் முதலாவது வைக்கப்பட வேண்டிய கேள்விகள், முன்வைக்கப்படக்கூடிய இந்த கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் இருந்தால்தான் அவர்கள் எப்படிப்பட்ட சுத்தவாளியாக இருந்தாலும் அவர் தப்பலாம். ஆனால் இந்த கேள்விக்கு அவருக்கு பதில் இல்லை. அல்லாஹு தஆலா வைக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் திரு திருவென்று அவர் முழிக்கிறார். சரியான பதிலை, சரியான காரணத்தை அவர்களால் முன்வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் தப்ப மாட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட தூய்மையானவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அமல்கள் செய்திருந்தாலும் அந்த அமல்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த தொழுகை விஷயத்திலும் அதே போன்று ஜகாத் விஷயத்திலும் நாங்கள் அதனை சரியாக நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த ஜகாத்தை பொறுத்தவரை, அதே போன்று இந்த தொழுகையை பொறுத்தவரையில் யார் சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே மார்க்க சகோதரர்கள் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவர்கள் தௌபா செய்து தொழுகையும் நிலைநாட்டி வஆதௌ ஸகா ஸகாத்தையும் அவர்கள் கொடுத்து வந்தால் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், உண்மையிலேயே அவர்கள் தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் என்று சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 11வது வசனத்திலே சொல்கிறார். எனவே வெறுமனே கலிமாவை சொல்லுவதன் மூலமோ அல்லது இந்த பையத்தை செய்வதன் மூலமோ இந்த ஜமாஅத்தினுடைய உறுப்பினர் அங்கத்துவத்தை பெறுவதன் மூலமோ பள்ளி மெம்பராக ஆகுவதன் மூலமோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹு தஆலா மறுமையிலே கூப்பிட்டு நீ பள்ளிக்குரிய சந்தாவை கட்டினாயா, அந்த பள்ளியிலே மெம்பராக நீ இருந்தாயா எந்த ஒரு கேள்வி வரப்போவது கிடையாது. அல்லாஹு தஆலா கேட்க போவது அந்த பள்ளியோடு உன்னுடைய தொடர்பு இருந்ததா, சரியாக நீ அந்த தொழுகை விஷயத்திலே பள்ளியோடு தொடர்பிலே இருந்தாயா என்ற கேள்வியை அல்லாஹு தஆலா கேட்க போகிறார். அதே போன்று ஜகாத்து கடமையானவர்கள், அந்த ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் அதிலே எந்த ஒளிவும் இல்லாமல் எந்த மறைவும் இல்லாமல் அந்த ஜகாத்தை அதற்குரிய வேலைகளிலே அவர்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் செய்தால்தான் அவர்கள் உண்மையான சகோதரர்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். அதே போல உண்மையான விசுவாசிகளை பற்றி அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய வணிகங்களோ அவர்களுடைய வியாபாரங்களோ அல்லாஹை ஞாபகம் செய்வதை விட்டும் அல்லாஹனுடைய உபதேசங்களின் பிரகாரம் நடப்பதை விட்டும் அவர்களை பராக்காக்கி விடாது. அதே போன்று ஜகாத்தை சரியாக கொடுக்கின்ற விஷயத்திலும் சரியாக நிறைவேற்றுகின்ற விஷயத்திலும் அவர்களுடைய வியாபாரங்களும் அவர்களை திருப்பி விடாது. அதே போன்று அவர்களுடைய வணிகங்களும் திருப்பி விடாது. அவர்கள் இந்த வணிகங்கள் வியாபாரங்களோடு சேர்த்து அல்லாஹை ஞாபகப்படுத்துகின்ற விஷயத்திலும் அல்லாஹினுடைய அந்த உபதேசத்தின் படி நடக்கின்ற விஷயத்திலும் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகின்ற விஷயத்திலும் ஜகாத்தை சரியாக கொடுக்கின்ற விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான். ஏன் இவர்கள் மட்டும் இப்படி கவனமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யகாஃபூன யௌமன் தத்தக்கல்லபு ஃபீஹல் குலூபு வல் அபசார், அவர்கள் ஒரு நாளை பயப்படுகிறார். அந்த ஒரு நாள் இருக்கிறதே மகத்தான ஒரு நாள், அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அது நிறைகுலைந்துவிடும். அதே போன்று ஒவ்வொரு மனிதனுடைய பார்வையும் அது சரியாக இருக்காது. பார்வைகள் மேலே சென்றுவிடும். அதே போன்று உள்ளங்கள் தடுமாறக்கூடிய உள்ளங்களாக, பதறக்கூடிய உள்ளங்களாக அவைகள் மாறிவிடும். அந்த நாளை அவர்கள் பயப்படுவார். பயப்படுவதன் காரணமாகத்தான் அவர்கள் தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் சரியாக இருக்கும், அவர்களுடைய ஜகாத்தை எடுத்துக்கொண்டாலும் சரியாக இருக்கும், அல்லாஹ்வுடைய உபதேசங்களின்படி அவர்களுடைய நடத்தை எடுத்துக்கொண்டாலும் அது சரியாக இருக்கும். அதிலே எந்த ஒரு பொறுப்போக்கும் செய்ய மாட்டார்கள். அதற்காக வேண்டி வியாபாரத்தை விடவும் மாட்டார்கள். அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். அவர்கள் அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சூரத்துல் நூர் என்ற அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போல விசேஷமாக இந்த ஜகாத்தை கொடுக்காதவர்களை பற்றி அல்லாஹு தஆலா மிக மோசமான முறையிலே சொல்கிறார். எப்படி சொல்கிறான் என்றால், வபைலுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லது அவர்களுக்கு வயல் என்ற நரகம் கிடைக்கட்டும். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லதீன லா யூதுன ஜகாத், அவர்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, வஹும் பில் ஆஹிரத்திஹும் காஃபிரூன், அதே போன்று அவர்கள் வெறுமனே ஜகாத்து கொடுக்காதன் காரணம் என்னவென்றால், அவர்கள் உண்மையிலேயே மறுமை நாளை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்தின் 6வது 7வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஷிர்க் என்பது அதனுடைய பாரதூரம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த ஜகாத்தை கொடுக்காதவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் முஷ்ரிக்குகள், அல்லாஹுடைய தீர். அவர்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டார்கள், இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், அல்லது நரகம் கிடைக்கட்டும். இவர்களுடைய விஷயம் என்னவென்றால், வஹும் பில் ஆஹிரத்தியும் காஃபிரூன், இவர்கள் ஜகாத்து கொடுக்காதனுடைய நோக்கம் என்னவென்றால், உண்மையான அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அவர்கள் ஆஹிரத்தை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் என்ற ஒரு தீர்ப்பை அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ஜகாத்து விஷயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹை பயப்பட வேண்டும். எங்களுடைய மனைவி எவ்வளவு நகை போட்டிருக்கிறார்கள், எங்களுடைய மகள் எவ்வளவு நகை போட்டிருக்கிறார்கள், எங்களிடத்திலே எவ்வளவு பணம் இருக்கிறது, அல்லது எங்களுடைய வியாபார பொருள்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அதனுடைய கணக்குகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த விஷயத்திலே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜமாஅத்துக்கு அதனை காட்டாமல் விட்டால், அதே போன்று ஜகாத் வசூலிப்பவருக்கு நீங்கள் அதனை மறைத்தால், அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். வகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வபா. அதே போல இந்த ஜகாத்து கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? இது சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இது என்னுடைய சொத்து, இந்த சொத்தை நான் ஏன் வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஜகாத்து கடமையான இந்த சொத்துக்கள் இருக்கிறதே, இது இவர்களுடைய சொத்துக்கள் கிடையாது. இவர்கள் இந்த சொத்துக்களை பொறுத்தவரையில் ஏழை எளியவர்களுக்காக அல்லாஹு தஆலா இவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமானிதம், இந்த அமானிதம் விஷயத்திலே அவர்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். இந்த ஜகாத்தை கொடுத்தால்தான் அந்த அவர்களோடு அவர்களுடைய சொத்துக்களோடு இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் தீரும். அதனால் தான் உண்மையான விசுவாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதி யுஉத்தி மாலஹு யதஸக்கா, அவர்கள் தங்களுடைய ஜகாத்தை கொடுப்பார்கள். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், அதன் மூலம் அவர்கள் பரிசுத்தம் அடைந்து விடுவார்கள். தங்களுடைய ஜகாத்தை கொடுத்து தங்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். அதே போன்று அந்த ஜகாத்தை கொடுப்பதன் மூலம் தங்களுடைய சொத்துக்களோடு இருக்கக்கூடிய ஏனைய ஏழை எளியவர்களுடைய சொத்து அதைகளையும் அவர்கள் நீக்கி அவர்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள் என்று உண்மையான விசுவாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று இந்த ஜகாத் கடமையாக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது சொன்னார்கள், அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து அந்த ஜகாத்தை எடுங்கள். எடுப்பதனுடைய நோக்கம் என்ன? துஹது மின் அக்னியாயிஹிம் வதுரத்து இலா ஃபுகராயிஹிம், அதனுடைய நோக்கம் அந்த சமூகத்திலே உள்ள வசதி படைத்தவர்களுடைய அந்த சொத்துக்கள் எடுக்கப்பட்டு அதிலே உள்ள ஏழைகளுக்கு பங்கு வைக்கப்பட வேண்டும். இதுதான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். இந்த திட்டத்தை தான் அல்லாஹு தஆலா ஜகாத் என்ற கடமையின் மூலமாக எங்களுக்கு ஏற்படுத்துகிறார். அதே போல இந்த ஜகாத்தை கொடுக்கின்ற பொழுது அதனை பற்றிய தூய்மையான எண்ணமும் நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலும் தான் அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் ஒரு சிலருடைய ஜகாத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்கிறான். அவர்கள் யார் என்றால் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அவர்கள் தொழுகைக்கு அழைக்கப்பட்டாலும் சோம்பேறி பிடித்தவர்களாக அந்த தொழுகைக்கு அவர்கள் வருவார்கள். அதே போன்று ஜகாத்து கொடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் அந்த ஜகாத்தை மனமுவந்து அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். வெறுப்பின் பேரிலே அவர்கள் அந்த ஜகாத்தை கொடுப்பார்கள். இவர்களுடைய இந்த ஜகாத்துகள், இவர்களுடைய இந்த தொழுகைகளை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 54வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போல இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் யார் யார் ஒவ்வொரு சொத்துக்கள் விஷயத்திலும் ஜகாத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிக கடுமையான, மிக மோசமான தண்டனை மறுமை நாளிலே இருக்கிறது என்றும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சொன்னார்கள். இது சம்பந்தமான மேலதிகமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு பிறகு நான் தருகிறேன். எனவே சகோதரர்கள் கட்டாயம் இது சம்பந்தமான விளக்கத்தை பெறுவதற்காக இருந்து செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வகுலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.